தலைவர் சேக்கிழார் பெருமானுடைய திருவடியை ஒற்றி தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருள் செய்த திருப்பதியங்கள், நான்கு திருப்பதியங்கள் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். திரு பழமன்னி படிக்கரை, திரு பழமன்னி படிக்கரையில இருந்து திரு வாழ்குளிப்புத்தூர், திருவாழ்குளிப்புத்தூருக்கு அடுத்தபடியாக திரு காணாட்டுமுள்ளூர், திரு காணாட்டுமுள்ளூருக்கு அடுத்தபடியாக திரு எதிர்கொள்பாடி, அதன் பிறகு திரு துருத்தியும் திருவேள்விக்குடி. இந்த பதியங்கள் அத்துணையும் சிறப்பான பதியங்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த திருப்பதியங்களிலே அருளி செய்திருக்கின்ற அந்த குருவாக இருந்து உபதேசம் செய்த மொழிகளாக சில மொழிகளை இந்த திருப்பதியங்களிலே நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே திரு வாழ்குளிப்புத்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்தினுடைய தேவாரத்தை நாம் போன வகுப்பிலே சிந்தித்தோம். திரு வாழ்குளிப்புத்தூர் திருத்தலத்திலே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த உபதேச வாக்கு குருவாக இருந்து நமக்கெல்லாம் ஆன்மாவிற்கெல்லாம் உய்யும் பொருட்டு செய்த உபதேச வாக்கு மொழியாக விளங்குவது தன்னை என்னை நினைக்க தருவானே என்று சொல்லக்கூடிய இந்த வரி மிக மிக ஆழமான ஒரு வரியாக, உபதேச வாக்காக சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய இந்த வரியை மீண்டும் மீண்டும் எண்ணி எண்ணி பெருமானுடைய திருவடியை, சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவடியை எண்ணி எண்ணி வழிபடக்கூடிய ஒரு வாக்காக அது அமைந்திருக்கின்றது என்பதை நிறுவிய வகுப்பாக நாம் போன வகுப்பினை எடுத்துக்கொண்டோம். அந்த வகையிலே இந்த மொழியை உணர்ந்து தன்னுடைய அவையடக்க செயலிலே சிவஞான போதம் அருளி செய்த மிகுண்ட தேவநாயனார் அந்த அவையடக்க செயலிலே தம்மை உணர்தல், தலைவனை உணர்தல் என்கின்ற அடிப்படை அனுபவமுடைய தேசிகர் குருவாக்கு என்பதாக சொல்லி அனுபவமுடைய தேசிகருடைய மொழிகளை எல்லாம் எடுத்து நம்முடைய மிகுண்ட தேவநாயனார் அருளி செய்த பொழுது அதிலே ஒரு கூறாக விளங்கியதுதான் இந்த தன்னை என்னை நினைக்க தருவானே என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அந்த திருவாக்கு. அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய இந்த திருவாக்கினை இரண்டாக தெய்வ நம்முடைய சிவஞான போத ஆசிரியர் மிகுண்ட தேவநாயனார் பிரித்துக் கொண்டார். தன்னை என்னை நினைக்க தருவானே என்று சொல்லக்கூடிய இந்த உபதேச வாக்கினை இரண்டாக பிரித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, என்னை நினைக்க தன்னை தருவானே, இதுதான் இந்த பொருள். இந்த வாக்கினுடைய உபதேச வாக்கினுடைய நுணுக்கமான பொருள் தன்னை என்னை நினைக்க தருவானே என்று செய்யுளிலே அது அப்படி வந்தாலும் எல்லோரும் நேராக அந்த பொருளையே நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது மிகுண்ட தேவநாயனார் தான் அந்த அருள் நோக்கிலே அந்த பொருளை பார்த்தார். எப்படி பார்த்திருக்கிறார் என்பதாக சொன்னால், என்னை நினைக்க என்பதாக சொல்லி ஒரு பகுதியை அமைத்துக் கொண்டு தன்னை தருவானை என்பதாக அமைத்துக் கொண்டால் அந்த பகுதி மிகுந்த உபதேச உரிய வாக்காக அது அமைந்திருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலே திருவாழ்குளிப்புத்தூர் திருப்பதிகம் இத்துணை சிறப்பினை உடையது. திருவாழ்குளிப்புத்தூர் திருப்பதிகம் அந்த பதியத்தினுடைய நுணுக்கம், அந்த பதியத்தினுடைய சிறப்பு இந்த ஒரு வரியிலே அடங்கி இருக்கின்றது என்பதை மேன்மேலும் சிந்திக்க அடியார்கள் இதை சிந்திக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய திருவடியிலேயும் அதை அமைத்துக் கொண்டு திருவாழ்குளிப்புத்தூருக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய திருப்பதிகம் திருக்காணாட்டுமுள்ளூர் திருப்பதிகம் சுந்தரர் பதியங்கள் ஒன்றுக்கு ஒன்று மேன்மேலும் அன்பு பெருகுதல், அருள் பெருகுதல் என்கின்ற நிலையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதியங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட அருள் பெருக்கு நிலையிலே அமைந்திருக்கின்றது என்பதை நிறுவுகின்ற பதியங்கள் இந்த பதியங்கள் எல்லாம். அப்படி திரு காணாட்டுமுள்ளூர் திருப்பதிகம் அதற்கு சான்றாக நிலை நிற்கின்றது. இந்த திருக்காணாட்டுமுள்ளூர் திருப்பதியத்தினுடைய பதிக கருத்து என்பதாக சொல்லி பொதுவான கருத்தையும் இந்த திருப்பதியத்தினுடைய சிறப்பான கருத்தையும் இரண்டாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே திருக்காணாட்டுமுள்ளூர் என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்திலே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக 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 அற்புதமான தேவாரம். இதை போல ஒரு அற்புத வாக்கு வேறு எங்கேயும் நாம் சென்று கண்டுவிட முடியாத அளவிற்கு அந்த அனுபவ வாக்கு சொல்லலாம். ஒரு பதிகம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த பதிகத்தினுடைய திரண்ட பொருள், அந்த பதிகத்தினுடைய பொருளை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த ஆன்மாக்களுக்கு உணர்த்தும் பொருள் என்ன என்பதை, அதை ஒட்டுமொத்தமாக அந்த பதிகத்தினுடைய கருத்தை அமைத்திருப்பார். அந்த வகையிலே பொதுவான கருத்தாக எது அவர் அருளி செய்தது என்பதை முதலிலே சொல்லி சிறப்பான பொருளை உள்ளே செல்வோம் என்பதாக அமைத்துக் கொண்டு இந்த பதிகத்தை ஒரு முறை எல்லோரும் ஆழ்ந்து சிந்தித்து நாம் படிக்கின்ற பொழுதுதான் இந்த பதிகத்திலே பெருமான் அருளி செய்திருக்கின்ற அந்த நுணுக்கமான செய்திகள் எல்லாம் நமக்கு அருள் செய்வார் என்கின்ற வகையிலே நாம் இந்த திருப்பதிகத்தை முழுமையாக திருப்பதியத்திலே நியூட்டன் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி இல்லை என்பதாக சொன்னால் இந்த உலகத்திலே இந்த உலகம் இருண்ட உலகமாக இருந்திருக்கும். அந்த அறிவியல் அடிப்படை தத்துவங்கள் என்பதாக சொல்லி மூன்று விதிகள் இந்த உலகத்திற்கு அவர் கொடுத்த கொடை. இந்த விதியை படிக்கின்ற பொழுது முதல் விதி, இரண்டாவது விதி, மூன்றாவது விதி என்பதாக இருக்கும். நம்முடைய பள்ளி பருவத்தில் ஆகட்டும் அல்லது கல்லூரி பருவத்தில் ஆகட்டும் அந்த விதிகளை படிக்கின்ற பொழுது நமக்கு மெஞ்ஞானத்தினுடைய நோக்கிலே அந்த விதிகளை பார்ப்பதற்கு அங்கே அனுபவம் இல்லாமல் இருந்த ஒரு தன்மை. இப்பொழுது அதே விதியை நம்முடைய மெஞ்ஞானத்தை உணர்ந்த பொழுது திருமுறைகளோடு ஒட்டி அந்த விதிகளை பார்க்கின்ற பொழுது இதுவும் அதுவும் ஒன்று என்பதாக மிக மிக துல்லியமாக உணரக்கூடிய ஒரு அற்புத விதிகள் அத்துணை விதிகள். அதை அறிவியல் கண்கொண்டு பார்க்கின்ற போது அது அறிவியலோடு நின்றுவிடும். ஆனால் மெஞ்ஞானத்தோடு அதை ஒட்டி வருகின்ற பொழுது இருக்கின்ற அந்த அனுபவம், நியூட்டன் என்று சொல்லக்கூடியவர் உள்ளே பெருமான் இருந்து உணர்த்த இந்த உலகிற்கு வெளிப்படுத்திய விதிகள் அந்த விதிகள். அப்படி அந்த விதியினுடைய முதல் விதி, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு 10வது வகுப்பு கிளாஸ் மாதிரி ஆயிடுது. நீங்க நமக்கு இது வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு எண்ணி அந்த பார்க்கின்ற ஒரு அனுபவம் ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும் என்பதற்காக இதை ஒட்டி சொல்லுகின்றோம். லா ஆஃப் மோஷன் என்று சொல்லி நம்முடைய நியூட்டன் அவர்கள் அந்த விதியை சொல்லுகின்ற பொழுது முதல் விதியாக நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்பதாக சொல்லுவார். அந்த முதல் விதி எதை குறிக்கிறது? யாருக்கு தெரியும் முதல் விதி? நியூட்டனுடைய அது மூன்றாவது. நான் எல்லாரும் ஈஸியா அதை சொல்றது ஒண்ணுதான், எவ்ரி ஆக்சன் தேர் இஸ் an equivalent opposite reaction.
இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொருள் எதுவும் ஒரு வெளியிலிருந்து ஒரு விசை வந்தால் ஒழிய அதை நிற்க முடியாது. நின்று கொண்டிருக்கின்ற பொருளை இயக்குவதற்கு வெளியிலிருந்து ஒரு விசை வந்தால் ஒழிய அது இயங்காது.
அற்புதமா. முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன் அந்த விதிய, அதுக்கப்புறம் தமிழ்ல அத நம்ம ஐயா சொன்னதை அப்படி எடுத்துக்கலாம். எவ்ரி பாடி, எவ்ரி பாடி இல்ல, ஒவ்வொரு சொல்லும் அதுல விடக்கூடாது. இந்த லா அப்படின்னு வருகின்ற போது அட்டு டெஃபினேஷன் அதுல வந்து கடைசியில் என்ன சொல்றோம், அட்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னு ஒண்ணு வந்துடும். எல்லா விதியும் சொல்லிட்டு அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் விட்டுட்டீங்கன்னு சொன்னா எத்தனை விதியும் காலி. ஒவ்வொரு சொல்லும் விதியில ஒவ்வொரு அதுல ஒரு சொல்லு விட்டீங்கன்னா கூட மார்க் 2-4 போயிடும். இப்படி நிறைய மார்க் போயிருக்கு. ஆஃபா இல்ல சார். எவ்ரி பாடி கண்டினியூஸ் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் இட்ஸ் யூனிஃபார்ம் மோஷன் அன்லெஸ் an external force act upon it. இதுதான் நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஐயா சொன்ன மாதிரி ஒரு பொருள் ஒரு பொருள் இயக்கமற்ற நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பொருளும் இயங்கிக் கொண்டே இருக்கின்ற ஒரு பொருளும் அதே நிலையிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டா தவறு. எதுவரையிலும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொண்டு வர்றாரு. அந்த இதுதான் கண்டிஷன் தான் நியூட்டனுடைய மிகப்பெரிய அந்த தத்துவத்தினுடைய வெளிப்பாடு. எதுவரையிலும் என்பதாக சொன்னால் ஒரு வெளியில் இருந்து அந்த சக்தியானது அந்த பொருளை தாக்காத வரையிலும் அப்படின்னு போட்டார். இதுதான் அந்த தத்துவத்தினுடைய சிறப்பான பகுதி. ஒரு ஃபேன் இருக்கு, இது இயக்கமற்ற நிலையில இருக்கு. இப்ப இயக்கமற்ற நிலையில இருக்கக்கூடிய இந்த பொருளை இயக்க வேண்டும் என்பதாக சொன்னா என்ன பண்ணுவீங்க? சுவிட்சு போட்டா இயங்கு. அப்படி இயக்கம் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் மின்சாரம் அதில் பாய்ந்த பொழுது வெளியில இருந்து சக்தி அதற்கு போகுது, அப்ப உடனே இயங்க ஆரம்பிச்சிருதா? இயங்கிக் கொண்டே இருக்குது, சுத்திட்டே இருக்கு ஃபேன். சுவிட்ச ஆஃப் பண்ணிருங்க, மின்சாரத்தை தடைப்படுத்துரு. மின்சாரம் தடைப்பட்டு போனா என்ன ஆகுது? இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இதைய மிக அற்புதமாக அவர் அமைத்திருக்கின்ற பாங்கு தான் அதில் அற்புதமான பாங்கு. ஒரு பொருள் இயக்கமற்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பொருள் அல்லது இயங்கிக் கொண்டே இருக்கின்ற பொருள், இயங்கிக் கொண்டே இருந்தா இயங்கிக் கொண்டே தான் இருக்கணும், கான்ஸ்டன்ட் மோஷன். எதுவரையிலும் வெளியில இருந்து ஒரு சக்தி தாக்காத வரையிலும் போட்டார் இல்லையா, அந்த வெளியிலே இருக்கக்கூடிய சக்தி என்பதுதான் இறை அனுபவமாக நிற்கின்ற சிவத்தினுடைய சக்தி. இது இப்படி பாருங்க, இப்ப ஒவ்வொரு இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொருளை இயங்காமல் செய்யவதும், இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொருளை இயக்கமற்ற நிலைக்கு கொண்டு வரவும், இயக்கமற்ற நிலையிலே இருக்கக்கூடிய பொருள்களை இயங்க செய்வதும் வெளியிலே இருக்கக்கூடிய சக்தி என்பதாக இருக்கக்கூடிய இறைவனுடைய சக்தி. இதை எப்படி எடுத்துட்டு வர்றோம்னா, அவர் எக்ஸ்டர்னல் போர்ஸ், எக்ஸ்டர்னல் போர்ஸ் வேற எதுவும் இல்லை, அது சிவம் என்று சொல்லக்கூடிய சிவத்தினுடைய சக்தி தான் அங்கே இருந்து எல்லா பொருள்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த பொருள்களை எடுத்துக்கொண்டாலும் அது இயங்குகின்றதா அல்லது இயக்கமற்ற நிலையிலே இருக்கின்றதா என்பதாக சொன்னால், அத்துணைக்கும் காரணமாக இருந்து நம்முடைய பெருமான் தன்னுடைய கூத்தின் வழியாக இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தன்மையை தான் மிக அற்புதமாக விளக்குவது அந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். இப்பொழுது பாருங்க, இப்போ படிச்சீங்கன்னு சொன்னா, பெருமான் ஒவ்வொரு பொருள்களிலே இருந்து கொண்டு அவற்றை இயக்குபவனாக இருக்கின்றான் என்பதை நிறுவிய இடங்கள் இரண்டு. ஒன்று திருஞான சம்பந்த பெருமானுடைய சிவபுரத்தினுடைய திருப்பதிகம் பாடல் இரண்டு. இது இவருக்கு நியூட்டன் எப்படி நமக்கெல்லாம் அறிவியல் மேதையோ, சுந்தர பெருமானுக்கு குருவாக இருந்து எடுத்து கொடுத்த இடம் இந்த சிவபுரம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தினுடைய திருஞான சம்பந்த பெருமான் பாடல் இரண்டு. அதன் பிறகு இன்னொரு பதிகம் இருக்கு. அந்த பதிகம் நம்முடைய மிக 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 சுவையான திருப்பதிகம். இந்த சிவபெருமானுடைய சக்தியை உயர்ந்த ஒரு தன்மையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை திருக்கைலாய ஞான உலா என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கைலாய ஞான உலாவிலே அருளி செய்திருக்கின்ற அந்த பகுதியையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த இரண்டும் நாம் சிந்தித்து இந்த பதிகத்தை எடுத்துக்கொள்வோம்.
மலை பல
ஆ
அழிப்பவனும் தானே என்பதாக சொல்லி இந்த வரியை நிலைநிறுத்துகின்றார். அதன் பிறகு எவ்வுருவில் யார் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள் அவ்வுருவாய் தோன்றி அருள் கொடுப்பான் என்று சொல்லுகின்ற இந்த வாக்கு எண்ணி எண்ணி வியப்பு அடைகின்ற வாக்கு. எவ்வுருவும் தானேயாய் நின்றளிப்பான் தண்ணீர் பிரிது உருவம் ஏனோர்க்கும் காண்பறிய எம்பெருமான் ஆனாத சீரார் சிவலோகம் தன்னுள் சிவபுரத்தில். ஞானசம்பந்த பெருமானும் சிவபுரத்தில்தான் இந்த திருப்பதிகத்திலே இந்த கருத்தை சொன்னார். திருக்கைலாய ஞான உலாஸ் நம்முடைய சிரமான் பெருமாள் நாயனாரும் இங்கே சிவபுரத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது இந்த திருக்கருத்தை சொல்லுகின்ற அந்த அருள் நிலையிலே இருவரும் ஒன்றாக இருந்து அருள் செய்த திருப்பதிகம் என்பதை மிக அற்புதமாக நிலைநிறுத்துகின்ற வாக்கு இந்த வாக்கு. ஆக இங்கே பெருமான் இறைவன் என்று சொல்லக்கூடிய பெருமான் எல்லாமாய் இருந்து எல்லாவற்றையும் இயக்குகின்ற பொருள் என்பதை நம்முடைய சிவஞான போதம் இரண்டாவது சூத்திரத்திலே நம்முடைய மெய்கண்ட தேவனாயினார் அவையேயாய் தானேயாய் இருவினையிர் போக்கு வரவு புரிய ஆணையின் என்பதாக சொல்லுவார். இந்த ஆணை என்பதுதான் சக்தியை குறிக்கும். இந்த எக்ஸ்டர்னல் போர்ஸ் என்பதாக சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் போர்ஸ் ஆக இந்த சக்தியினுடைய துணை கொண்டுதான் எல்லாவற்றையும் பெருமான் இயக்குகின்றார் என்பதை மிக அற்புதமாக ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்பதாக சொல்லி சிவஞான போதம் இரண்டாவது சூத்திரமும் பெருமான் அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் இருந்து ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து எல்லா பொருள்களிலேயும் பெருமான் இருந்து இயக்குகின்றவன் என்பதை மிக ஆழமாக சொல்ல தெளிவாக நிறுத்துவது இந்த திருப்பதிகத்தினுடைய கருத்து என்பதாக அமைத்து இந்த இரண்டாவது திருப்பதிகத்திலே இரண்டாவது பாடலிலே நம்முடைய அதே கருத்தை இந்த சிவஞான போதத்தினுடைய கருத்தை அவையேயாய் தானேயாய் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தோடு நாம் ஒத்து அந்த இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது ஒத்து உலகம் தானாய் ஊர்வனமும் நிற்பனவும் ஊழிகளும் தானாய் பொறுமேவு கடலாகி பூதங்கள் ஐந்தாய் என்பதாக சொல்லி பார்க்கின்ற இடங்கள் அத்துணையும் நீக்கமர நிறைகின்ற பரிபூரானந்தமே என்று தாய்மான சுவாமிகள் எங்கு பார்த்தாலும் பெருமானுடைய அந்த செயலாகவும் பெருமானுடைய வடிவமாகவும் காணுகின்ற அந்த தன்மையை இந்த திருப்பதிகத்திலே அமைத்தார். இதிலே மிக மிக ஆழமான ஒரு கருத்தினை இங்கே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக எளிமையாக சொல்லி சென்றிருக்கின்றார். பெருமானை இப்படியெல்லாம் பெருமானை உள்வாயை கீண்டுலகம் விழுங்கி உமிழ்ந்தானேன்னு சொன்னார். பொன்னிறத்தின் முப்புறினூல் நான்முகத்தினானே என்பதாக சொல்லுகின்றார். ஒத்து உலகம் தானாய் ஊர்வனமும் நிற்பனவும் ஊழிகளும் தானாய் நிற்கின்ற பெருமான் சொன்னார். பொறுமேவு கடலாகி பூதங்கள் ஐந்தாய் புனைந்தவனாக பெருமானை சொல்லுகின்றார். இப்படி வரிசைப்படுத்தி வருகின்ற பொழுது நடுவிலே ஒரு கருத்தை அமைக்கின்றார். என்ன? ஒரு மேக முகிலாகி என்பதாக சொல்லி பெருமானை இங்கே பெருமானை இப்படியெல்லாம் மிக மிக பெருமையாக பேசிக்கொண்டு வருகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த இடத்திலே இரண்டாவது திருப்பதிகத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு மேக முகிலாகி என்பதாக சொல்லி அந்த பகுதியை அத்தோடு நிறுத்தி ஒத்து உலகம் தானாய் ஊர்வனமும் நிற்பனவும் ஊழிகளும் தானாய் என்பதாக சொல்லி செல்லுகின்ற பொழுது ஒரு மேக முகிலாகி என்பதாக அமைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சொல் திரு அண்ட பகுதியிலே பரமானந்த பெருங்கடல் என்பதாக ஆரம்பித்து பெருமானை மேகம் என்பதாக சொல்லி நிலை நிறுத்துகின்ற வரையிலும் இத்தனையும் அது அடக்கி கொண்டது இந்த ஒரு சொல் ஒரு மேக முகிலாகி என்று சொல்லுகின்ற சொல் திரு அண்ட பகுதி வரி 66 95 வரை நாம் இந்த ஒரு மேக முகிலாகி என்பதனுடைய விரிவு அத்துறையும் அதிலே அடங்கி இருக்கின்றது. அதனுடைய குறிப்பினை அந்த வரிகளை பாடுகின்ற பொழுது நாம் உணர்வோம் என்பதாக சொல்லி திரண்ட பகுதி வரி 66
குவளை கண்ணி கூரே
அண்டத்து அரும்பரல் மேகன் வாழ்க என்பதாக நிறைவு செய்கின்ற அந்த உருவகம் பரமானந்த பழங்கடல் என்பதில இருந்து தொடங்கி இந்த வரி வரையிலும் நம்முடைய மணிவாசக பெருமான் அமைத்திருக்கின்ற இந்த அனுபவ வாக்கிற்கு எத்துணை எத்துணை பொருள் சொன்னாலும் அது ஒரு நிறைவடைந்த ஒரு பொருளாக அமையாது. ஆனால் பெருமானை வணங்கும் முறையாக பெருமானை இப்படி ஒரு உருவகத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்பதாக நம்முடைய மணிவாசக பெருமான் காட்டிய அந்த நெறியிலே இருந்து பெருமானை ஒரு மேக முகிலாகி என்பதாக சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அண்டத்து அரும்பரல் மேகன் வாழ்க, மேகமாக பெருமானை இந்த இடத்திலே உருவகிக்கின்ற ஒரு கருத்தை மணிவாசக பெருமானுடைய அந்த திருவாசகத்தினுடைய அந்த மொத்த வரிகளும் அதை தெளிவுபடுத்துகின்றன என்பதாக சொல்லி பரமானந்த பெருங்கடல் என்பதாக இதிலே இந்த மேகம் என்பதிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு அற்புதமான அந்த அண்டத்து அரும்பரல் மேகன் என்பதை ஒரே சொல்லிலே அடக்கினார். ஒரு மேக முகிலாகி என்பதாக சொல்லுகின்ற பொழுது உரை எழுதுகின்ற பொழுதெல்லாம் ஒரு என்பது ஒப்பற்ற மேகம், ஆக பெருமான் ஒப்பற்ற மேகமாக இருந்து அருள் புரிகின்றான் என்பதாக அமைக்கின்ற அந்த பொருளினும் ஒரு மேக முகிலாகி என்பதாக சொல்லுகின்ற பொழுது பரமானந்த பெருங்கடல் யார், எது பரமானந்த பெருங்கடல் என்பதை எடுத்துக் கொடுக்கின்றார் மணிவாசகர். குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. இப்படி உடனாக இருந்த பெருமானும் பெருமாட்டியும் இருவரும் ஒன்றாக இருந்து செய்கின்ற அந்த பேர் அருள் என்பதுதான் பரமானந்த பெருங்கடல். மேகம் எப்படி உற்பத்தி ஆகின்றது? வான்மீகி, நீ வான்மீகி தான் மாட்டின, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா லேந்து ஆரம்பிச்சு மேகம் உருவாகிறது வரையிலும் அப்புறம் மழை நீரை சேமிப்பது எப்படி அது வரையிலும் நம்ம வான்மீகிக்கு தான் கேள்வி கலைகள். இப்போ நம்ம அதே படிச்சு படிச்சு கடல் நீரை சூரியன் ஆவியாகி மேல போய் அந்த கதை தெரியல,
கதையாது
அந்த தத்துவம் தெரியல. ஆக கடல் நீரை முகந்து கொண்டு இந்த ஆவி என்று சொல்லக்கூடிய வெப்பத்தினாலே மேலே செல்லுகின்ற பொழுது அது கடல் நீரை முகந்து கொண்டு போவதுதான் மேலே இருக்கக்கூடிய மேகம் என்பது எல்லோரும் இந்த உலகியல் இயல்பாக இருந்து கொண்டு வருகின்றது. ஆனால் அருளியல் இயல்பிலே ஒரு அற்புதத்தை காணலாம். அதுதான் வெறும் மேகன் என்பதாக சொல்லாமல் அண்டத்து அரும் பெறல் என்பதாக இத்துணை அந்த அடைமொழிகளை அந்த மேகத்திற்கு உருவமாக சொல்லுகின்ற போது மணிவாசக பெருமான் அமைத்ததும் ஒரு மேக முகிலாகி என்பதாக சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அமைத்ததும் கடல் நீரை முகந்து கொண்டு உலகியல் மேகங்கள் எல்லாம் செல்லுகின்றன. ஆனால் கடலையே மேகமாக கடல்ல ஒரு தண்ணி விடாமல் இந்த பரமானந்த பெருங்கடல் முழுவதையும் மேகமாக மேலே கொண்டு வந்தது இந்த மணிவாசக பெருமானுடைய சிவபெருமானுடைய அந்த மொத்த திருவருள் என்பதை அண்டத்து அரும்பரல் மேகன் என்பதை இவர் எப்படி சொன்னார்? ஒரு மேகம் முகிலாகி, ஒரு மேகம் என்பதாக சொல்லுகின்ற போது இந்த பரமானந்த பெருங்கடல் என்று சொல்லக்கூடிய இந்த அருள் வெள்ளத்தை இந்த அருள் பெறும் கடலை கடல்ல கொஞ்சம் கூட ஒரு டிராப் கூட தண்ணி இல்லை, அத்துணையும் மேல இருக்கு மேகத்து, அப்படி ஒரு உருவகம். இப்படி அருளியல் இயல்பிலே பரமானந்த பெருங்கடல் முழுவதுமாக மேகமாக சென்றதைத்தான் அண்டத்து அரும்பெறல் மேகன் என்கின்ற அந்த அற்புதமான வரி அமைத்து கொடுத்ததும் இதை நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு மேக முகிலாகி என்பதாக அமைத்ததும் எண்ணி எண்ணி வியக்கக்கூடிய ஒன்று. இதிலே குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, எங்க பரமானந்த பெருங்கடல்னு சொன்னா நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதையும் விடல, பாடல் பத்திலே அமைச்சார். எப்படி அமைத்திருக்கின்றார்? தேவியம் பொன்மலை கோன் தன் பாவை அகத்து தனது உருகம் ஒரு பாகம் சேர்த்து வித்த பெருமான் குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க என்கின்ற அந்த ஒரு மேக முகில் என்பது இங்கே பெருமான் அமைந்திருக்கக்கூடிய பெருமாட்டியோடு அமைந்திருக்கின்ற அந்த திருக்கோலத்தை பத்தாம் அமைத்துக் கொண்டு ஒரு மேக முகிலாகி ஒத்து உலகம் தானாய் என்பதாக சொல்லக்கூடிய இந்த திருப்பாடலை எல்லோரும் சேர்ந்து ஓதும். வித்து இட்டு அங்கே இடக்கூடிய வித்து எது என்பதாக சொன்னால் அன்பு என்பதை வித்தாக இட்டால்தான் அருள் என்பது விளையும் என்பதை மிக அற்புதமாக அன்பு என்பதை வித்து இட்டு தொண்ட உழவர் என்பதாக சொல்லி இப்படி செய்கின்ற இந்த தொண்டர்களுடைய அந்த வயலிலே சிவ போகம் என்பது விளைச்சலாக வரும். இதுதான் அந்த அண்டத்து அரும்பரல் மேகத்தினுடைய விளைவு எது என்பதாக சொன்னால் செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி விளையும் என்றே என்பதாக எடுத்துக் கொடுத்ததை போல விளைந்தது எது சிவ போகம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய அந்த பேரின்ப விளைவு இந்த தொண்டர்களுக்கு விளைந்தது என்பதை காட்டி இங்கே ஒரு அற்புதமான நுணுக்கத்தை சொன்னார். ஆரத்தந்தன் சொன்னார். இது ஆறுதல் ஆரத்தருதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது வயல் என்பது வெள்ளம் அடித்துக் கொண்டு வந்தால் வயல் நாசமாகும். எந்த ஒரு உழவாக எடுத்துக்கொண்டாலும் தண்ணீர் எப்படி வர வேண்டும் என்பதாக சொன்னால் தண்ணீர் வருகின்ற பொழுது மடையிலே அதை திருப்பி எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு தண்ணீர் வந்தால் மட்டுமே உழவு செழிக்கும். ஆக பெருமானுடைய இந்த பரமானந்த பெருங்கடல் ஒரு மேக முகிலாகி விளைகின்ற இந்த இடத்திலே தொண்டர்களுடைய பக்குவத்திற்கு தகுந்தார் போல அந்த வயலிலே தண்ணீரை அவன் பாய்ச்சுவான் என்பதை ஆரத்தந்த என்பதாக சொல்லுகின்ற இந்த ஒரு வாக்கிலே மணிவாசக பெருமான் திருஅண்ட பகுதியிலே விளைக்கின்ற இந்த சிவபோக விளைவு ஒரு மேக முகிலாகி என்பதாக நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய 9வது திருமுறையிலே இது வெளிப்பட்டது என்பதாக அமைத்து 6வது திருப்பாடல் மிக மிக அற்புதமா சொல்லுவார். உடைய விழ குழல விழ கோதை குடைந்து ஆட. எப்படி அந்த காணாட்டு முள்ளூரினுடைய செய்தியை சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பொய்கையிலே குடைந்து ஆடும் செய்தியை சொல்ல வருகின்ற இயற்கை வருணையை எப்படி அற்புதமாக அமைக்கின்றார். உடைய விழ குழல விழ கோதை குடைந்தாட குங்குமங்கள் உந்தி வரும் கொள்ளிடத்தின் கரைவேல் கடைகள் விழுவார் குவளை களைவாரும் கழனி காணாட்டு உள்ளூரில் கண்டு தொழுதேனே என்பதாக சொல்லி மாதரார் படையில் வாழைப்பாய மாதரார் உடையும் பொய்கை ஓலக்காவுளார் என்ற அற்புத அந்த இயற்கையை அமைத்து 7வது திருப்பாடல் கம்பி மேல நடக்கிற திருப்பாடல். இந்த திருப்பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானை எப்படி விளிக்கின்றார் என்பதாக சொன்னால் மணி என்பதாக அமைத்து அருமணி திருமணி தெரிவறிய மாமணி எப்படி எப்படிலாம் வருது பாருங்க. சிவபெருமானை சொல்லுகின்ற பொழுது இந்த மணி என்பதை பெருமானுடைய அந்த உருவமாக கொண்டு மணி என்பதற்கு அடைமொழியிட்டு அடைமொழியிட்டு அமைப்பார். இந்த திருப்பாடலை பார்ப்பதற்கு முன்னதாக நம்முடைய மணிவாசக பெருமானுடைய புணர்ச்சி 10 எத்தனாவது பாடல் 9வது பாடல் 1:1 சொல்லுகின்ற அந்த ஒரு சிறப்பினை உடைய இந்த திருப்பதிகம் அருமணியை சுந்தரர் வாக்கு இந்த பக்கம் வந்துருங்க. அருமணியை முத்தினை அருமணி அப்புறம் முத்தினை. இந்த அருமணி என்பதுதான் பொல்லாமணி என்பதாக மணிவாசக பெருமான் எடுத்து கொடுத்த வாக்கு. பொல்லாமணி என்பதாக சொல்லி பெருமான் தன்னுடைய சிறப்பு இயல்பினை அங்கே நிலைநிறுத்துவதாக அமைந்ததுதான் இந்த பொல்லாமணி என்பது. அதை இங்கே அருமணி என்பதாக சொல்லி அமைத்ததும் பேதாய் பிறவி பிடிக்கோர் மருந்தே பெருந்தேன் பில்க பெருந்தேன் பில்க திருமணியை தீங்கரும்பின் ஊரல் இரும் தேனை பெருந்தேனை இரும் தேனை ரெண்டும் அங்கேயும் பொல்லாமணி இங்கே அருமணி. இங்கே தெரிவறிய மாமணி என்பதும் பொல்லாமணி தான். இந்த தெரிவறிய மாமணி என்பதை இங்கே எப்படி சொல்றார், ஏதாமணி ஏ என்றென்று ஏத்தி மணின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது எல்லாவற்றையும் அடக்குகின்ற எல்லாவற்றையும் அது சேர்க்கின்ற ஒரு தன்மையிலே ஏதாமணியே என்பதாக சொல்லுவது இங்கே. தெரிவறிய மாமணியை திகழ் தரு செம்பொன்னை திருமணியை தீங்கரும்பின் ஊரல் இரும் தேனை. எப்படி இந்த தேன் உள்ளுக்குள்ளே இருந்து சுவைக்கின்றது என்பதை வெளியிலே இருக்கக்கூடிய தேன் அல்ல இந்த தேன், அது புற இன்பத்திலே வரக்கூடிய இந்த உலக இன்பங்கள். ஆக உலக இன்பத்திலே இருக்கக்கூடிய தேனை குறிப்பது அல்ல இந்த தேன், இது உள்ளுக்குள்ளே இருந்து சிவானந்தம் என்று சொல்லக்கூடிய சிவானந்த தேன் உள்ளே ஊறுவதை அனுபவித்து வெளிப்பட்ட வாக்கு இந்த பொல்லாமணியை புணர்ந்த வாக்கு. ஆக இப்படி பெருமானிடத்திலே இருந்து வெளிப்பட்ட இந்த வாக்கினை மிக அற்புதமாக சொல்லுகின்ற பொழுது தெரிவறிய மாமணியை இதற்கு சிந்தாமணி என்பதாக சொல்லி ஒரு மணி உண்டு. எல்லாரும் சிந்தாமணி சிந்தாமணி என்பதாக எனக்கு இப்பதான் பொறித்தது சிந்தாமணின்னு ஒண்ணு உண்டு. சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய அந்த மணி சாதாரண மணி அல்ல. இது எப்படி இந்த சிந்தாமணி உருவாகின்றது அப்படிங்கறத ஒரு குறிப்பு உண்டு. சிந்தாமணி என்பதாக சொல்லக்கூடிய இந்த மணியைத்தான் தெரிவறிய மாமணியை என்பதாக சொல்லுவார். இது யோகத்திலே இருந்து வெளிப்படக்கூடிய மணி இந்த சிந்தாமணி. இது மிக மிக ஒரு தெரிவறிய மாமணி என்பதாக எல்லாம் இங்கே குறிப்பிட்டது இந்த மணியை. சிந்தாமணி பத்தி வேற யாருக்கு என்ன குறிப்பு தெரியும் ஐயா?
சிந்தாமணி சிகாமணின்னு சொல்ற வாரியார் கூட ஒரு குறிப்பு அதை பத்தி சொல்லி இருக்கிறாரு.
அதுதான் இப்ப எடுத்து சொல்றாங்க.
இன்னொரு சிறப்பு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மணி யோகத்துல வந்து கபால வச்சு வெளியே வரதான்
முக்கியமானது. இந்த சிந்தாமணி சாதாரணமான வெளிப்படுகின்ற மணி அல்ல. இது பெருமானோடு இதனாலதான் மணிவாசக பெருமான் பொல்லாமணியை புணர்ந்து என்பதாக சொல்லுகின்ற அந்த யோக குறிப்பு அங்க சொல்லுவார். கூடுதல் புணர்தல் என்பதாக வருகின்ற பொழுது அந்த மணி வெளிப்படும் என்பதைத்தான் பொல்லாமணியை புணர்ந்தே என்கின்ற அந்த யோக குறிப்பு வருகின்ற திருப்பாடல். பெருமானோடு உள்ளுக்குள்ளே இருந்து அந்த யோக நிலையிலே கூடி 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 இந்த கபாலம் என்று சொல்லக்கூடிய இந்த உச்சியிலே இருந்து வெடித்து அந்த மணி சிதறி கீழே விழும். அப்படி விழுந்த அந்த மணி அது சாதாரணமாக அது கிடைக்கக்கூடியது அல்ல. சாதாரணமாக அது தெரிவறிய மாமணி என்பதாக சொல்லும் அந்த மணியினுடைய தனி சிறப்பு ஐயா சொன்னதை போல அந்த மணியை யோகத்திலே கீழே மூலாதாரத்திலே இருந்து ஆறு ஆதாரங்களையும் கடந்து வெளிப்படுகின்ற அந்த தன்மையை இந்த மணியை படுத்து இருக்கின்ற பொழுது காலினுடைய அடியிலே பக்கத்திலே வைத்தோம் என்பதாக சொன்னால் தானாக அது ஏறி தலைக்கு அருகிலே அந்த மணி ஏறும் என்பதாக அந்த சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய அந்த மணியினுடைய சிறப்பை யோக நிலையிலே இருப்பவர்களுக்கு அந்த மணி அங்கே இருந்து வெடித்து வருகின்ற அந்த செய்தியை முனிவாசக பெருமானோடு சிந்தித்து பார்க்கின்ற போது பொல்லா மணியை உணர்ந்தே என்பதாக சொல்லுகின்ற அந்த ஒரு யோக குறிப்பினை இந்த பாடலோடு அமைத்து, தெரிவறிய மாமணியை திகழ்தரு செம்பொன்னை குருமணிகள் குழிந்து இடிந்து சுழித்து இழியும் திரைவாய் கோள்வளையார் குடைந்தாடும் கொள்ளிடத்தின் கரைமேல் கருமணிகள் போல் நீலம் மலர்கின்ற கருமணிகள் போல் நீலம் மலர்கின்ற என்பதாக சொன்ன உடனேயே அந்த இடத்திலே பெருமானுடைய அந்த திருநீல கண்டம் அங்க வந்து அந்த திருநீல கண்டத்தினுடைய தன்மையை அந்த இயற்கையோடு ஒட்டி அந்த இயற்கை வெளிப்படுத்துகின்ற அந்த பாங்கினை கருமணிகள் போல் நீலம் மலர்கின்ற கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே என்பதாக சொல்லி இங்கே இன்னொரு குறிப்பு சொல்ல விட்டுட்டேன். நான்காவது திருப்பாடலிலே பெருமான் அட்டமூர்த்திகளாக விளங்குகின்ற தன்மையை சொல்லி, காலம் என்பதை கடந்தவன் காலத்தை இயக்குபவனாகவும் அவன் இருக்கின்றான் என்கின்ற குறிப்பினை, நாளை இன்று நெருங்கலாய் என்பதாக சொல்லி அவன் காலன் கால காலனாக விளங்கக்கூடியவன் என்பதை வெளிப்படுத்துகின்ற இடமும், அட்டமூர்த்தியாக பெருமான் விளங்குகின்றான் என்கின்ற குறிப்பையும் இந்த இடத்திலே அமைத்திருக்கின்றார். ஒன்பதாவது எட்டாவது திருப்பாடல்களே எந்தோள்கள் வீசி எரியாட என்பதாக சொல்லி அந்த பெருமானுடைய குறிப்பையும், ஒன்பதாவது திருப்பாடலிலே குனிவினிய கதிமதியம் சூடு சடையானை குண்டலம் சேர் காதவனை வண்டினங்கள் பாட பனி உதிரும் சடையானை பால் வெண்ணீற்றானை, இந்த உருவகம் சிறப்பான ஒரு உருவகம். பனி உதிரும் சடையான் என்பதாக சொல்லி பெருமானுடைய சடையிலே ஸ்னோஃபால், எப்படி நம்ம சுவிட்சர்லாந்து அங்கெல்லாம் போய் லண்டன்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஸ்னோஃபால் மாதிரி அங்கெல்லாம் போக தேவையில்லை, பெருமானுடைய அந்த சடையை எண்ணி இருந்தால் அங்கே போனதனுடைய தன்மை உங்களுக்கு வரும் என்பதை மிக அற்புதமாக, பனி உதிரும் சடையானை பால் வெண்ணீற்றானை என்பதாக சொல்லி
குறிப்பாக
பனி உதிரும் சடையானை கையிலே வச்சுருங்க, எங்க போனாலும் கையிலே தானே, பனி உதிரும் சடையானை பால் வெண்ணீற்றாலை பல உருவும் தன் உருவே ஆய பெருமானை, பதிகத்தினுடைய மொத்த குறிப்பினை இங்கே சொல்லுகின்றார். இதுதான் இந்த பதிகத்தினுடைய மொத்த சாரமாக விளங்குவது எது என்பதாக சொன்னால், பல உருவும் தன் உருவாய் ஆய பெருமான், பல உருவும் தன் உருவாய் ஆய பெருமானாக விளங்குகின்ற அவன்தான் மெய்நெறியை தான் காட்டும் வேத முதலாம். ஆக மெய்நெறியை காட்டக்கூடிய பெருமானாக இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய பெருமான் அவன்தான் என்பதை மிக அற்புதமாக இந்த திருப்பதிகத்திலே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தார் என்பதாக அமைத்து, அடுத்ததாக ஒரே ஒரு சின்ன குறிப்பினை மட்டும், அடுத்த திருப்பாடல் நம்முடைய திரு எதிர்கொள்பாடி. எதிர்கொள்பாடியிலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய கருத்தினை மட்டும் இங்கே சொல்லி, பக்கம் 34, இது இந்த பதிகத்தினுடைய முக்கிய கருத்து எது என்பதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்திலே இருந்து என்பதாக சொன்னால், இந்த நிலையாமை என்பதாக சொல்லி இந்த உயிர் என்பதாக சொல்லக்கூடிய இந்த உயிரோடு இந்த உடல் இருக்கின்ற நேரத்திலே பெருமானுடைய அந்த திருவடியை போய் பற்றுதல் வேண்டும். நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் ஒரு தாண்டகம் அமைத்தார், அடைவு திருத்தாண்டகம் என்பதாக அந்த அடைவு திருத்தாண்டகத்துக்கு பெயர், தாண்டகத்திலே அடைவு திருத்தாண்டகம். அதை போல இங்கே திரியெதிர்கொள்பாடி என்பதாக சொல்லக்கூடிய இந்த தலத்தினை அடைவு என்பதாக அமைத்து பெருமானுடைய திருவடி அடைவோமே என்பதாக சொல்லி, அதுதான் தஞ்சம், அதுதான் நிலையானது என்பதை நிலைநிறுத்துகின்ற திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். இதிலே ஒவ்வொரு பாடலிலேயும் அந்த தன்மையை எடுத்து சொல்லுவார், இந்த மனத்தை சொல்லுவதை போல ஆன்மாக்களுக்கு உணர்த்துவார். இந்த நிலையாத வாழ்க்கையை எண்ணி நாம் அதிலே சென்று விடாதீர்கள், பெருமானுடைய அந்த வாழ்க்கை பெருமானுடைய அந்த திருவடியை பற்றுங்கள் என்பதாக சொல்லுகின்ற திருப்பாடல் இது. இதிலே முதல் திருப்பாடல் பாடி, ஆறாவது திருப்பாடல், ஒன்பதாவது திருப்பாடல், இந்த மூன்று திருப்பாடல்களையும் நாம் இந்த வகுப்பிலே வைத்து அடுத்த வகுப்பிலே இதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்பதாக அமைத்துக் கொண்டு, 1, 6, 9. பாடி எதிர்கொண்டு அழைச்சாச்சு. இந்த எதிர்கொள் பாடி பதிகத்திலே நம்முடைய திருமூல நாயனார் யாக்கை நிலையாமை என்பதாக அமைத்த அத்துணை பாடல்களும் இதுல பொறுத்து அமைத்து காண வேண்டிய திருப்பாடல். அதுல இரண்டு மூன்று திருப்பாடல்கள் மட்டும் குறிப்பாக சொல்லுகின்ற, ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரிடை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரயம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார். இதுதான் வாழ்க்கை என்பதை படம் பிடித்து காட்டுவார். இரண்டாவது, இந்த ஆரவாரம் ரொம்ப பெரிய ஆளு, ரொம்ப என்ன அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு சொல்றவன் கதி என்ன ஆகும் அப்படிங்கறத அருமையா சொல்றாரு பாருங்க. நாட்டுக்கு நாயகன் நம்மூர் தலைமகன், ஆர்டர் பண்ணா வந்து கைகட்டி வேலை செய்யறதுக்கு 1000 பேர். இவர் சொன்னா சட்டம், இவர் தான. இவருடைய நிலை என்னன்னா, நாட்டுக்கு நாயகன் நம்மூர் தலைமகன், காட்டு சிவிகை ஒன்று ஏறி, ஆல் க்ளோஸ், காட்டு சிவிகை ஒன்று ஏறி தடைமுறை நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பறை கொட்ட நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவாறு. நடக்கிறது எது? நடக்கிறது அவர் இல்ல, நடக்கின்றவாறு. இந்த ஆரவாரம் தான் நடக்குது கடைசியில. ஆக இந்த ஒரு குறிப்பும் மிக அற்புதமாக இந்த குறிப்பினை எல்லாம் எடுத்து காணுகின்ற திருமந்திரங்கள் இந்த எதிர்கொள் பாடியிலே அமைத்தார். இந்த எதிர்கொள் பாடியிலே மிக மிக கவர்ந்த ஒரு பாடல் எது என்பதாக சொன்னால், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்பொழுதும் யூனிக், அதாவது ஒரு தனித்தன்மையோடு அருள் செய்கின்ற ஒரு தன்மையை காணலாம். அதுல இந்த 9வது திருப்பாடல் ஒரு தனி தனித்துவம் வாய்ந்த திருப்பாடல். தந்தை தாய் என்பதாக வருகின்ற இடத்திலே இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தாயார் தந்தையார் சுற்றமார் என்னை யார் அறிவார் என்பதாக அமைத்த தன்மை இது. நம்முடைய எம் தாயர் எம் தந்தை எச் சுற்றத்தார் எம்மாடும் சும்மாடாம் எழுதுடையும் எல் துணையும், அந்த எல் துணையும் கொஞ்சம் கூட அதுல. இந்த இடத்துல சொல்லும் பொழுது தந்தையாரும் தவ்வையாரும் எழுதனை சார்பு ஆகார் வந்து நம்மோடு உள் அலாவி வான நெறி காட்டும். ஆஹா, அற்புதமான ஒரு இடம் வான நெறி காட்டும் இடம். இது திருக்கடிப்பாளை நம்முடைய அப்பர்வர் அங்க கொண்டு வந்து சேர்த்தோம்னா இது ஒரு சிறப்பாக அமையக்கூடிய திருப்பாடல் இந்த திருப்பாடல். அந்த திருப்பாடலினுடைய முதல் பாடல் மட்டும் நம்ம கணேஷ் கிஃப்டா கொடுப்பார். 5 நிமிஷம் இந்த ஒரு பாடல்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு மட்டும் சொல்லி
முடிச்சேன்.
ப்ரிஃபர்
பண்ணிருக்கோம்.
வானிடத்தை ஊடகத்துன்னு எஸ்கேப் வெலாசிட்டி
எஸ்கேப் வெலாசிட்டி வானிடத்தை ஊடறுத்து வல்லை செல்லும் வழி வைத்தார்க்கு, இதுதான் வான நெறி என்பதாக அமைத்து இங்கே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதை வாங்கி சொன்ன இடம். தந்தையாரும் தவ்வையாரும் எழுதனையும் சார்பாக ஒரு துணுக்கு செய்தி ஒன்று இந்த பதிகத்தை படித்து கொண்டிருக்கின்ற பொழுது வந்த அதை எண்ணுகின்ற செய்தியாக அமைந்தது. இதற்கோடு அப்படியே தொடர்புடையதாக இருந்தது. அதாவது ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய அவர்கள் தன்னுடைய தமக்கையார் அவருடைய தம்பி, தம்பி வந்து இங்க இந்தியாவில் இருக்கிறார், தமக்கையார் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார். இப்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த தமக்கையாருக்கு உடனாக அவருடைய தந்தை அவர் உடனோடு அங்கே இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த தந்தையார் காலமாகிறார். காலமாகிவிட்ட பிறகு இந்த தந்தையாரினுடைய அந்த அந்த பொட்டி சவப்பெட்டியை இந்தியாவிற்கு இங்கே அனுப்புவோம். அங்கே இருந்து இங்கே வருது, அங்கே இருந்து அதுல அந்த தன்னுடைய தம்பிக்கு அந்த பொட்டியோடு சேர்ந்து ஒரு கடிதத்தையும் அதோடு சேர்த்து அனுப்பும். அந்த கடிதத்திலே உள்ளத்தை உருக்குகின்ற வரியாக அந்த வரிகள் தொடங்குகின்றது. நம்முடைய தந்தையார் அவர்களுடைய அந்த அக்கா தம்பிக்கு இங்கே அனுப்புறான். நம்முடைய தந்தையார் அவர்களுடைய இறுதி ஆசை, அவர் தன்னு தான் கட்டிய அந்த தன்னுடைய இல்லம் இந்த அந்த ஊரிலே இருக்கின்றது நம்முடைய இடத்திலே. அங்கே அந்த இல்லத்திற்கு பின்னாக அவரை அங்கே நாம் அடக்கம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய இறுதி ஆசை. ஆகையினாலே இந்த சடலத்தை இந்த இங்கே நான் அனுப்பி வைக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது என்பதாக சொல்லி அப்புறம் தொடங்குறார். என்னன்னா நம்முடைய அந்த தந்தையாரினுடைய பொட்டியை திறக்கின்ற பொழுது அந்த பொட்டியை நீ சாதாரணமாக எண்ணிவிடாது, அதன் உள்ளே நம்முடைய தந்தையார் அவனுடைய வலக்கையிலே ஒரு ரோலக்ஸ் வாட்ச் இருக்கிறது, இடக்கையிலே ஒரு வாட்ச் இருக்கிறது, வலக்கையில் இருக்கக்கூடிய வாட்ச் உனக்கு, இடக்கையில் இருக்கக்கூடியது உன் பையனுக்கு, அவர் அணிந்திருக்கக்கூடிய சட்டையை எடுத்து பார்த்தே என்பதாக சொன்னால் அதை நான்கு அந்த பனியன் டிஷர்ட் என்று சொல்லக்கூடிய அதை அணிந்திருக்கிறார். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் வாரியாக அமைந்திருக்கின்றது. நீங்கள் நால்வர் இந்த குடும்பத்திலே என்பதனால நால்வருக்கும் நாலு சைஸ் இருக்கு, ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். காலிலே போட்டிருக்கக்கூடிய அந்த சாக்ஸ் ஒரு ஐந்து சாக்ஸ் இந்த வலது காலும் அந்த ஜோடிக்கு பொருத்தமாக இடது காலிலேயும் அந்த நான்கு சாக்ஸ் இருக்கிறது, அதையும் உருவிக்கொள்ளவும். இப்படி நீங்கள் கேட்டதை சாமான்களை எல்லாம் இத்தோடு சேர்த்து நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். மேலும் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் தெரிவுபடுத்தவும். பின்குறிப்பு, மாமா இங்கு மோசமான நிலையில் இருக்கிறார். இப்படி ஒரு செய்தி, இது தொடங்கியது எப்படி முடிந்தது எப்படி என்பதாக பார்த்தால், தந்தையாரும் தவ்வையாரும் எழுதனையும் சார்வ நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே என்பதாகிய அந்த வாக்கினை நாம் இந்த திருமந்திரத்தோடு இதோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த திருப்பதிகத்தினை நாம் வான நெறிகாட்டும் திருப்பதிகமாக, நம்முடைய திருக்கழிப்பாலை திருப்பதிகம் அப்பர் திருப்பதிகத்தோடு எண்ணுகின்ற திருப்பதிகமாகவும், யாக்கை நிலையாமை என்று திருமந்திரத்திலே நம்முடைய திருமூல தேவநாயனார் அருளி செய்த அந்த மந்திரங்களோடு ஒப்பிட்டு காண வேண்டிய திருப்பதிகமாகவும் இது அமைந்திருக்கின்றது என்பதை அமைத்து நாம் இந்த திருப்பதிகத்தோடு இந்த வகுப்பினை நிறைவு செய்து நாம் அடுத்த வகுப்பிலே இந்த திருப்பதிகத்திலே விட்டிருக்கின்ற சில செய்திகளை சொல்லலாம் என்பதாக அமைத்து, இதில் முக்கியமான இன்னொரு குறிப்பு, முதல் திருப்பதிகத்திலே இதற்கு முன்னதாக பார்த்த திருப்பதிகத்தினுடைய செய்தியை தொடர்ந்து மூவராயும் இருவராயும் முதல்வன் அவனேயாம் என்பதாக சொல்லுகின்ற அந்த தொடர்பான செய்தியை இங்கே அமைத்திருக்கின்றார் என்பதாக சொல்லி இந்த வகுப்பினை இத்தோடு நிறைவு செய்து கொண்டு